இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2025 டிசம்பர் மாதம் 12 தமிழுக்கு விசுவாவச வருடம் கார்த்திகை மாதம் 26 இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு 1447 ஜுமாதுல் ஆகிரா மாதம் 21
வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரலமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 24 அதிகாரமான புகழோடு வாழும் வாழ்வே வாழ்வு, இகழோடு வாழ்தல் வாழ்வ வாழ்க்கைக்கு சமம், மானுடம் ஆகாது, ஈதலே பெரிதும் புகழுக்கு அடிப்படையாகும் என்பதனை விளக்கும் புகழ் என்னும் அதிகாரத்தின் 4 குறள். இந்நில உலக எல்லைக்கண்ணே நிலை நிற்கும் புகழை செய்வானாகில் தேவருலகமும் அவனையே போற்றும். தன்னிடமுள்ள தேவரை போற்றாது தேவர்கள் வருந்தி ஈட்டிக் கொடுத்து வாழ்ந்த புகழ் பெறாமையின் மானுட புகழே அங்கும் மண்ணு புகழாயிற்று. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்பது இக்குறளாகும். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், ஆதலின் மக்கள் அனைவரும் சகோதரர்கள். சகல ஜீவராசிகளும் தாவரங்கள் உட்பட நம் சகோதரர்கள். உலகம் ஒரே குடும்பம். நாட்டு எல்லைகள் வகுத்துக் கொள்வதெல்லாம் நமது அரசியல் வசதிக்கு, அதுவும் அல்லாமல் எல்லாம் நம் நாடு, நம் தாயகம், நாம் தவழ்ந்து விளையாடி தின்று இன்புற்று குளவி மகளும் தாய்மண். எனவே உலகியல் என்பது நாம் பொருளீட்டி மகிழ்வுடன் வாழ்வதல்ல, எல்லோருடனும் எல்லா ஜீவராசிகளுடனும் இரக்கத்துடனும் அன்புடனும் பழகி துன்பம் நீக்கி என்னுடையது என்னுடையது என்ற சின்ன சொந்தம் கொண்டாடாமல் மக்களெல்லாம் என் சகோதரர், உயிர்களெல்லாம் உடன் பிறந்தவர் என்ற பெரிய சொந்தம் கொண்டாடி வாழ்வதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய உலகியல். இதுவே இதுவே அறம். இறைநெறி இதிலிருந்து வேறானதல்ல. இந்த பரந்த அன்பில் பரம்பொருள் விளங்குகின்றது. அதனிடம் உள்ளம் செலுத்துவது ஞானம், உயிர்நர்வின் இன்பம். சகோதரர்களிடம் குலவி மகளும் அன்பும், பரம்பொருளோடு ஒன்றி மகளும் அருளின்பமும் ஒன்றுக்கொன்று துணை. இவை இரண்டும் சங்கமமானால் வேறு எந்த நன்மையை பெறுவதற்கு தேவர்லோகத்திற்கு செல்ல வேண்டும். சகோதர ஜீவராசிகளின் பசியை பார்த்து பதறிப்போகிறவன், துன்பம் கண்டு துடித்துப் போகிறவன் அந்த பசியை துன்பத்தை மாற்ற எதையும் தியாகம் செய்ய ஆய்த்தப்படும் உணர்வு, இந்த நில உலகை ஒரு நிகராக ஒரு குடும்பமாக ஏற்று உருகும் உணர்வு. அதனால் செய்யும் உதவியின் பயனாக நெடுங்காலம் அவனுடைய புகழ் நிற்கும். இப்போலோடு ஞானமும் கலந்துவிட்டால் அந்த சங்கமமே நிறைநிலை, இறைநிலை. இதனை அடைந்து விட்டவனைத்தான் தேவருலகம் போற்றும், வெறும் ஞானியை போற்றாது. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 24 அதிகாரமான புகழ் என்னும் அதிகாரத்தின் 4 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை நாடி வந்து சிந்தனைகளை விதைப்பதில் மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எந்த விடயத்தை பற்றி பேசினாலும் உண்மைத்தன்மையை அறிந்து கூற வேண்டும், இல்லையென்றால் கர்ம வினைகளால் சூழப்படுவது உறுதியாகிவிடும் என்ற சிந்தனையோடு சிறு கதை கேட்போம் வாருங்கள். ஒரு அரசன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். அப்படி ஓர் நாள் உணவளித்துக் கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றிக்கொண்டு கடந்து சென்றது. பாம்பின் வாயிலிருந்து ஒரு சில துளிகள் விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவரும் அதை கவனிக்கவில்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தான். கர்ம வினைகளை நிர்ணயிக்கும் சித்தகுப்தனுக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா, அல்லது அரசனுக்கா என்று யோசித்தான். கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதனது தவறு இல்லை. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது பாம்பு செய்த குற்றமில்லை. அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. அது அவனை அறியாமல் நடந்த ஒரு விடயம். மிகவும் குழம்பிய நிலையில் இருந்த சித்திரகுப்தன் தன் எஜமான் யமதர்மனிடமே கேட்கலாம் என்று நினைத்தவாறே அங்கு சென்று தன் குழப்பத்தை கூற, அவர் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்றும் காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கவும் என்றும் அறிவுறுத்தினார். சில நாட்கள் கழிந்து அந்தணர்கள் சிலர் அரசனின் உதவியை நாடி சென்றார்கள். அரண்மனைக்கு செல்லும் வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்கள். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு சொல்லிவிட்டு, ஒரு விடயம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள், இந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று அவர்களிடம் கூறினான். இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு ஒரு தெளிவு பிறந்து விட்டது. அந்தனரை கொன்ற கர்மவினை இந்த பெண்மணிக்குத்தான் என முடிவு செய்தார். என்ன நேயர்களே, சிறுகதை சிந்திக்க தூண்டியதா? ஆம். பழியை மற்றவர்கள் மீது சுமத்தும் போது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவருக்கு கர்மாவில் 50 விழுக்காடு பழி சொன்னதற்காக வந்து சேரும். நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கு கர்மவினை அனைத்தும் சேரும். எனவே மற்றவர்கள் மீது பழி சொல்லும் முன்னும் எதையும் பேசும் முன்பாகவும் நன்றாக யோசித்து எச்சரிக்கையுடன் பேசுவோம். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதம் வானொலியில் இளம் தலைவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்கு பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். இன்றைய இளந்தமிழர் நிகழ்ச்சியை முதலில் அலங்கரிக்க வருகிறார் நௌஷா டிராசானா தம்பதிகளின் புதல்வியான லீனா சைனி.
சங்கநாத மேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். கதை வாசிக்க வந்திருப்பது லீனா ஃப்ரம் ஆக்லாண்ட். பொறுத்திருந்து பார். புதிதாக வலை ஒன்றினை தோண்டியது நரி. அங்கே தன் குட்டிகளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் கிளையில் கழுகு ஒன்று கூடு கட்டி வாழ்வதை சில தினங்கள் கழித்தே நரி அறிந்தது. அத்துடன் சிநேகம் பாராட்டவும் விரும்பியது. ஆனால் கழுகோ நரியின் குட்டியின் மீது கண் வைத்து விட்டது. நரி இல்லாத நேரமாக பார்த்து அதன் குட்டியை தூக்கி வந்து தன் குட்டிக்குள் வைத்துக் கொண்டது. இறை தேடி விட்டு திரும்பிய நரி தன் குட்டியை காணாமல் திகைத்தது. நிச்சயம் இது கழுகின் வேலையாகத்தான் இருக்கும் என்று நினைத்தது. மனதின் அருகே கீழிருந்து கத்தியது நரி. கழுகே, மரியாதையாக என் குட்டியை கொடுத்து விடு, இல்லையேல் நடப்பதே வேறு என்றது. கழுகோ கொக்கடித்தது. முட்டாள் நரியே, ஏன் கத்துகிறாய்? உன் குட்டி என்னிடம்தான் உள்ளது, உன்னால் ஆனதை செய்துகொள் என்றது. நரி திணறியது. கழுகின் குணத்தை அது அறியும். சற்றும் இரக்க சுபாவமற்றது. அதனால் கெஞ்சத் தொடங்கியது. கழுகே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என் குட்டியை தந்து விடு என்றது. கழுகு பெரிதாக சிரித்தது. இத்தனை நேரம் மிரட்டினாய், இப்போது கெஞ்ச ஆரம்பித்து விட்டாயே என்றது கழுகு. தாய்ப்பாசம் என்னை பேச வைத்தது, இப்போது என்னை கெஞ்சவும் வைக்கிறது என்றது நரி. கழுகு இறக்கப்படவில்லை. நன்றாக கெஞ்சி என்று பரிகாசம் செய்தது. நரி மீண்டும் கெஞ்சியது. உன் குஞ்சு பறவைக்கு ஏதாவது கேட்டால் கேடு என்றால் நீ பரிதவித்து போக மாட்டாயா? அப்படியே நானும் பரிதவித்து போய் நிற்கின்றேன் என்றது நரி. என் குஞ்சுக்கு ஏன் அந்த நிலை வரப்போகிறது? நல்ல பாதுகாப்பான இடத்தில் என் குஞ்சு உள்ளது. சத்து பொந்துகளில் வாழும் நீ என் குஞ்சை பறிக்கவலப்படைத்தவையில்லை என்றது கழுகு. என் குட்டியை கொடுத்தால் போதும், வேறு பூச்சி வேண்டாம் என்றது நரி. உன் குட்டியை தர முடியாது, உன்னால் ஆனதை செய் என்றது கழுகு. நரி அங்கும் இங்கும் ஓடியது. ஐயோ, என் குட்டியை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று பரிதவித்தது. அந்த பக்கமாக மான் ஒன்று வந்தது. நரி அண்ணா, உமக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி தள்ளாடி தடுமாறி திரிகின்றீர் என்று கேட்டது. நரி நடந்த கதையை கூறியது. பிறகு பாதுகாப்பான இடத்தில் இருக்கும் இருமாப்பில் கழுகு பேசுகிறது என்றது மான் யோசித்தது. நரி அண்ணா, நான் சொல்வது போல் செய். கழுகிடம் கெஞ்ச தேவையில்லை, உன் குட்டி தானாக வரும் என்றது. அந்த யோசனையை யோசனையையும் கூறியது. நரி திரும்பி ஓடியது. மனதருகே கிடந்த சருகுகளை எல்லாம் பொறுக்கி வந்து மரத்தை சுற்றிலும் குவித்தது. கழுகின் முகத்தில் கிளி பரவியது. நரியே, நீ என்ன செய்கிறாய் என்று பதறிப்போய் கேட்டது. பொறுத்திருந்து பார் என்றபடியே நரி ஓடிய நரி காட்டை ஓடியே அடுத்திருந்த ஊருக்குள் சென்றது. ஒரு வீட்டுக்குள் கொல்லிக்கட்டைகளை எடுத்து கொண்டு விரைந்து வந்தது. மரத்தடியே அடைந்தது. கழுகு கதறியது. நரியே, ஒன்றும் செய்துவிடாதே, நான் உன் குட்டியை தந்துவிடுகிறேன் என்று படிக்குட்டியே கீழே கொண்டு வந்து போட்டது. அந்த பயம் இருக்கட்டும் என்ன, நரி தன் குட்டியை தூக்கி கொண்டு வேற இடம் தேடி சென்று விட்டது. நீதி துஷ்டனை கண்டால் தூர விலகு. நன்றி, வணக்கம்.
அந்த பதிவு நௌஷாத் ரசானா தம்பதிகளின் புதல்வியான லீனா சைனி. நன்றி லீனா. அதனைத் தொடர்ந்து குருவரன் ஸ்வீதா தம்பதிகளின் புதல்விகளான துவாரகா குருவரன், குறிஞ்சி குருவரன் ஆகியோரின் பதிவுகள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன். மகனே துரைசாமி, எங்கதான் உங்க அப்பன் கல்லு கதை போயிருப்பான்னு கையோத கூத்தி வாதா. வீட்டு இடிக்கிறாக, விரைப்பாக நிக்கிறாக, ஓத்த பிரிக்கிறாக, ஓதி போய் கூத்தியாதா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூதலிக்க சித்த வாங்கி வந்தியலா. சித்தருமை நசுக்கத்தான் ஜியப்பேரி வந்திகளா, அரைச்சந்த வீதிக்கா ஆதர் வாங்கி வந்தியலா. வெள்ளாத்த காம்பில் விசம்பதிய கனா கந்தேன், ஓதையெல்லாம் மிரத்தம் ஓதி வர கனா கந்தேன், காத்து கருப்பாச்சே கந்த கனா பளிச்சிருச்சு, எல்ல செடி மேல இதே வந்து விழுந்துருச்சு. முள்ளதக்க போயிருக்கும் மூத்தவனை காணலையே, ஏழாவது பதிக்க போனா இளையவளும் காணலையே. ஒத்தையில நான் இருந்து உழைக்க அரிசி போதையில, வாய்ப்பூத்து போதவனா வாசல் பதி நிக்கிறாக. எத்தி உதைச்சாலே இடிந்து விழும் சுவருக்கு கதப்பாறே இது கையா கவர்மெண்ட் ஆளு கலே. நான் பத்த பாது நாய் பதுமா பே பதுமா, கதையும் தயிர் பதுமா காஞ்சிபுரம் தரி பதுமா. முன்சுவர எழுப்பத்தான் மூக்குத்தி அதக வைத்தேன், பித்தள குதம் வைத்து பின்சுவர கட்டி வைத்தேன். கதவு மரம் வாங்க காசு இல்லை ராசாவே, கோணி கதவு செய்து கோத்தைக்கு மாத்தி வைச்சேன். சித்து புதிச்சு சித்தால வேலை செய்த ஓத்த கூரைக்கு ஒரு பகுதி ஓது வைச்சேன். கூது கலைச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐய எசமானே, ஐந்து விரல் மோதிரமே, பாதகத்தை சொத்து பத்து பாரமையா கந்திரந்த தண்ணி பிடிக்க தகர கூதம் ஒன்னு இருக்கு. வீத்தவித வயசான விளக்குமாறு ஒன்னு இருக்கு. பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் தண்டிருக்கு. என் புருஷன் திங்கு மட்டும் எவர் செல்வர் தத்திருக்கு. போங்கையோ போயிடுங்க புண்ணியமாய் போகட்டும். ஏவுத்து நாய்க்குத்தி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறாத அருகும் புல் புத்தி சொல்லி அருவாதான் கேட்காத. இடிங்க ஐயா இடிங்க இத்த வீடுதான் இடிங்க கூற பிரிச்செறிங்க குதியெல்லாம் அறுத்தறிங்க. கண்ணாதி கதைக்குள்ள காத்தானே புகுந்தது போல் முன்னாதி பின்னாதி முழுசா நொறுக்குதுங்க. கடைசியில ஒன்னு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறீங்க. சிகரத்து பொதிப்பவரே செவிசாச்சு கேளும் ஐயா. கொல்லையில் என் மகள் தான் மல்லியப்பூ நத்திருக்க. நீர் குதிச்சு கொதியப்ப வேர் புதிச்சு நின்றுருக்கு. பொத்தி வளர்த்த கொதி பூப்பூக்கு முன்னால கத்தி எறியாதிக கதப்பாறை வீசாதிக. ஆசையில வச்ச கொதி அசங்காம இருக்கட்டும். அவள் வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டும். நஞ்சி தாத்தா வைரமுத்து நஞ்சி அன்புதன் துவாரக குருபரன்.
வரக்கும் வணக்கம். அதக்கம் தரும் நன்மை திருக்குறள் கரை எழிலன் மிகவும் அடக்கமான ஒழுக்கமான மாணவன். கோபத்தை கற்று பருத்துவான். பேசும் போதே நிதானமாக பேசுவான். சிந்தித்து பதில் சொல்லவான். இதனால் எல்லோரும் அவனை விரும்பினர். அவன் செல்லும் இடமெல்லாம் மரியாதை கிடைத்தது. மக்கள் சேவை பலா புரிந்தார். பலா மக்கள் அவனை கடவுளுக்கு நிகராக போற்றினர். அரக்கம் அமரருள் உயிக்கும் அதங்காமை ஆறிருள் உயிர்த்து வரும். நன்றி அன்புரன் குறிஞ்சி குருவரன்.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
வணக்கம் நேர்களே, நான் உங்க மோட்சபே சிவா பேசுறேன். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சரண்யா ஸ்ரீனிவாஸோட மாபெரும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 13 தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு நம்ம ஆக்லாந்துல இருக்கிற டியூ டிராப் இவெண்ட் சென்டர்ல நடக்கவிருக்கிறது. இதுக்கான டிக்கெட்களை நீங்க வாங்க வேண்டிய இடம் eventfinder.co.nz. இந்த வெப்சைட் உள்ள போய் சங்கமம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அதுல கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சீட்டை நீங்க சூஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு டிக்கெட்டை வாங்குங்க. உங்க எல்லாரையும் இந்த இசை நிகழ்ச்சியில நாங்க சந்திக்க மிக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் அன்பாறு உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் இலக்கம் 619 டொமைன் ரோடு பெல்மோரல் அக்லாட். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள் குறைந்த கட்டணம் சிறந்த நாணய மாற்று வீதம் சிறந்த வாடிக்கையாளர் சேவை இணையதளம் மூலமான பணம் பரிமாற்ற சேவைகள் உலகெங்கிலும் பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள் குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 02746944410 லங்கா ரமேஷ் இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட் சன்ரிங்கம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட தமிழ் சினிமாவில் முதன் முதலில் 1941 வெளிவந்த வனமோகினி என்ற திரைப்படத்தில் நீச்சல் உடையில் நடித்து பரபரப்பை உண்டாக்கியவர் இலங்கையைச் சேர்ந்த தவமணி தேவி. யாழ்ப்பாணம் இனுவில் என்ற ஊரில் பிறந்து தனது 13வது வயதில் கதாநாயகியாக நடித்தார். பிராமண சமூகத்தில் பிறந்த இவருடைய தந்தை கொழும்பில் நீதிபதியாக இருந்தார். மாமா பாலசிங்கம் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு அமைச்சர். தவமணி தேவியின் தந்தை கார்த்திகேசுக்கு அடுத்தடுத்து 5 மகன்கள். பெண் பிள்ளை இல்லையே என்ற கவலையில் கோயில் கோயிலாக போய் பிரார்த்தித்ததில் பிறந்தவர் தவமணி தேவி. பள்ளியில் உடையப்பா என்பவர் இருந்தார். அவர் பாடுவார், நடனமும் ஆடுவார். அதனை பார்த்தும் கேட்டும் ஆர்வமடைந்த தவமணி தேவி கிரமபோனில் SG கிட்டப்பாவின் பாடலை கேட்டு கேட்டு பழகினார். பிறகு முறைப்படி சங்கீதம் கற்றார். பள்ளியின் வகுப்பு போட்டியில் சுதந்திர போராட்டம் குறித்த பாடலை பாடினார் தவமணி தேவி. அதை அறிந்து வீட்டில் அவரிடம், இதுபோன்ற பாடலை பாடாதே, பிரிட்டிஷ் அரச நிர்வாகிகள் அறிந்தால் உனக்கு பிரச்சனை வரும் என்றார்கள். நல்ல வேளை எதுவும் நடக்கவில்லை. பள்ளியில் படிக்கும் போது சிங்களம் கற்றதால் இவரால் சிங்களம் வாசிக்கவும் எழுதவும் தெரிந்தது. சிங்கள பாடல்களையும் பாடினார். அதனால் ரேடியோ சிலோனியில் பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வாய்த்தது. அக்காலத்தில் மக்களிடம் தவிர்க்க முடியாத பிரபலியமான ஊடகம் வானொலிதான். அங்கு பாடிய பாடல் அவருக்கு புகழ் கொடுத்ததுடன் வானொலி நிலையம் சார்பில் சிலோன் குயில் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்தது. MK தியாகராஜபாதர் கொழும்பு வந்தபோது அவருடைய பாட்டு கச்சேரியை கேட்க தன் தந்தையாரோடு தவமணி தேவியும் போனார். கச்சேரி முடிந்ததும் பாகவதரை பார்த்த அப்பா அவரை பாராட்டி பேசி விருந்து கலைத்தார். பாகவதர் விருந்துக்கு போனார். விருந்தின் போது தவமணி தேவி பாடினார். அவரது பாட்டை கேட்ட பாகவதர், தங்கச்சி நல்லா பாடுது, அவளை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் என்றார். தவமணி தேவியின் அப்பா அதற்கு உடன்படவில்லை. தியாகராஜ பாகவதர் இலங்கையில் பல இடங்களில் கச்சேரிகளை நடத்தினார். அவரோடு வந்த அவருடைய தந்தை கிருஷ்ணசாமி திடீரென்று இறந்தார். அவரது உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போவதில் சட்ட சிக்கல் இருந்தது. பாகவதர் தவமணி தேவியின் அப்பாவிடம் ஒரு குழந்தை போல் அழுது, தந்தையாரின் உடலை அம்மாவுக்கு காட்ட வேண்டும், உதவி செய்யுங்கள் என்றார். அப்பா தன் செல்வாக்கில் பாகவதர் தன் தந்தையாரின் உடலை கொண்டு போக உதவி செய்தார். இதற்கு பின் பாகவதரின் குடும்பமும் தவமணி தேவியின் குடும்பமும் நட்பு கொண்டார்கள். தவமணி தேவி நடிக்க வராதது பாகவதருக்கு கவலை என்றாலும் அவருடைய தந்தையார் விருப்பத்தை ஏற்றார். பாகவதர் சினிமாவில் அழைக்க போகாத தவமணி தேவி சினிமாவில் நடிக்க போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அப்போது அவருக்கு 13 வயது. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் தவமணி தேவியின் குரல் வளம், நடனத்திறன் எல்லாற்றையும் கேள்விப்பட்டு தன் உதவியாளரை கொழும்புக்கு அனுப்பி தவமணி தேவியின் அப்பாவிடம் மகளை நடிக்க அனுப்புமாறு கேட்டார். முதலில் மறுத்த அவர் உதவியாளர் அடுத்தடுத்த பேச்சினால் சம்மதித்தார். அப்போது 10,000 ரூபாயை முன்பணமாக கொடுத்தார்கள். அன்றைக்கு அந்த தொகை மிகப்பெரிய தொகையாக இருந்தது. சினிமாவில் நடிக்க தவமணி தேவியும் அவருடைய அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டுக்கு போனார்கள். தங்க வீடு கொடுக்கப்பட்டது. முதல் நாளே TR சுந்தரம் வசனத்தை கொடுத்து பேசும்பாறு சொல்ல தவமணி தேவி பேசினார். TR சுந்தரத்துக்கு மகிழ்ச்சி. முதன் முதல் மாடர்ன் தியேட்டர்ஸின் சதி அகல்யா கதாநாயகியா தவமணி தேவி நடித்தார். படத்தை இயக்கியவர் TR சுந்தரம். 1931 மார்ச் 10 வெளிவந்தது அந்த படம். அப்போது தாமணி தேவிக்கு 13. இவர்தான் மிக இளம் வயதில் கதாநாயக நடித்த முதல் பெண். சதி அகல்யாவிற்கு பெண் சியாம் சுந்தர், சீதா ஜனனம் அல்லது வேதவதி, சந்திரபிரபா ஆகிய படங்களில் நடித்த தாமணி தேவி நடிப்பதற்காக கொழும்பு சென்னை போய் வந்தார். அம்மாவின் மரணத்திற்கு பிறகு சென்னையில் அப்பாவோடு குடியேறினார். தொடர்ந்து கிருஷ்ணகுமார், வடமோகினி, பக்த காலத்தி, ஆரவள்ளி, வித்யாபதி, ராஜகுமார், நாட்டி ராணி ஆகிய படங்களில் நடித்தார். பிரபல நடிகர் எம் கே ராதாவோடு கதாநாயகியாக நடித்த படம்தான் வடமோகினி இவருக்கு புகழ் சேர்த்தது. சீதா ஜனனம் அல்லது வேதவதி படத்தில் தவமணி தேவி கதாநாயகி நடிக்க எம்ஜிஆர் அதில் ராவனுடைய மகனாக இந்திரஜித் வேடத்தில் நடித்தார். அதே எம்ஜிஆர் கதாநாயகி நடித்த ராஜகுமாரி படத்தில் தவமணி தேவி உப வேடத்தில் நடித்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ் பெண்கள் திரைப்படத்தில் நடிக்க முன்வர வேண்டும், தயங்கக்கூடாது என்று சொன்ன தவமணி தேவி அதை செயல்படுத்தியதோடு விஜயா என்ற திரைப்படத்தை தயாரித்தார். இரண்டாம் உலகப் போரில் அந்த படம் முடியாமல் போனதோடு திரையுலகில் அவருக்கு ஏற்பட்ட மறைமுக அச்சுறுத்தலால் நடிப்பதை விடுத்து நடனம் பாட்டு கச்சேரிகளை செய்து வந்தார். அதற்கும் எதிர்ப்பு வந்தது. திருச்சி தேவர் மண்டபத்தில் நடக்கிறந்த அவரின் நிகழ்ச்சி அச்சுறுத்தலால் நிறுத்தப்பட்டது. சென்னையில் வாடகை வீட்டில் குடியிருந்த தவமணி தேவி தன் மீது நடத்தப்பட்ட நிழல் போரில் கார் நகைகளை விற்று ராமேஸ்வரத்தில் குடியேறினார். தினமும் கோயிலுக்கு போய் வந்தார். 1962 கோடிலிங்க சாஸ்திரி என்பவரை திருமணம் செய்தார். 2001 வரை வாழ்ந்த அவர் அங்கேயே மறைந்தார். 10 மேற்பட்ட படங்களில் நடித்த தவமணி தேவி அக்காலகட்டத்தில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்ததால் லக்ஸ் சோப் தனது விளம்பரத்துக்கு அவர் படத்தை முன்னிலைப்படுத்தியது. தமிழ் சினிமா உலகின் கவர்ச்சி தாரகியான தவமணி தேவி சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று விரும்பிய எம் கே தியாகராஜ் பாபுடன் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் மாடர்ன் தியேட்டரோடு தவமணி போட்ட ஒப்பந்தம். அதே நேரத்தில் எம் கே தியாகராஜ பாதிரி வைத்து எந்த படத்தையும் அந்த நிறுவனம் எடுக்கவில்லை. தவமணி தேவி தமிழ் சினிமாவில் முதன் முதல் நீச்சல் உடையில் வந்து பரபரப்பை உண்டு பண்ணிய ஒரு நடிகை. அதற்கு பிறகுதான் மற்ற நடிகைகள் நீச்சல் உடை மற்றும் கவர்ச்சியான உடைகளை போட ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் தவமணி தேவி ஈழத்திலிருந்து சென்று ஒரு முத்திரை பதித்த நடிகை என்று சொன்னால் அதற்கு மிகையான வார்த்தைகள் இல்லை.
அடுத்து வரும் பாடலுடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
கொட்டும் பெருமழையே சொட்டும் இறங்காயோ கத்தும் எங்கள் குரல் கேட்காதோ இயற்கையே இந்த தாண்டவம் விழுங்கிய உயிர்கள் போதாதோ இன்னும் முந்தன் தீரா பசி அடங்கலையோ.
இப்பாடல் சரசையூர் கவிஞர் கலா விபூஷணம் கலைதாசனின் கைவண்ணத்தில் AI தொழில்நுட்பத்தில் உருவான பாடல்.
பிஞ்சுகள் செய்த பாவம் என்ன தாய் மண்ணை தலை வணங்கும் சேகளை பறிப்பதும் முறையாமோ காயம்பட்ட குஞ்சுகளை காப்பாற்ற வழியில்லையே உடலங்களை நீட்டிட்ட அருள் கூறாயோ விஞ்சி நின்ற பகை விரட்டி கொஞ்சம் கொஞ்சமாய் நிமிரும் வேளை பார்த்து எம்மை உயிரோடு பந்தாட வந்தாயோ நின்றாடும் பெரும் காற்றே உன் மூச்சடங்கி போகாதோ முடியலையே ஏன் இந்த பேயாட்டம்